நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நிறைய பேர் நினைக்கிறார்கள், இந்த விசாவில் வருபவர்கள் வேலை ஒன்று எடுத்துக்கொண்டு தான் இங்கு வர வேண்டும் என்று. அப்படி இல்லை இல்லையா, இங்கு வந்து வேலை தேட முடியும் அப்படித்தானே?
ஆமாம் ரேணுகா, வேலை எடுத்துக்கொண்டு தான் வர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, அப்படி ஒன்றில்லை. விசா கிடைத்தவுடனே நீங்கள் வரலாம் வேலை இல்லாமல். ஆனால் சில ஸ்டேட்ஸ்கள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு விக்டோரியா, இந்த விக்டோரியா ஸ்டேட்டை எடுத்துக்கொண்டால், இந்த குறிப்பிட்ட விசாவுக்கு நீங்கள் விக்டோரியாட ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் எடுக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக ஜாப் ஆஃபர் இருக்க வேண்டும். அது வந்து இப்போ ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுடைய ரிக்குவயர்மெண்ட் இல்லை, அது ஒவ்வொரு ஸ்டேட் டு ஸ்டேட் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். டஸ்மேனியா, டாவின், அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் விக்டோரியாட ரிக்குவயர்மெண்ட் வந்து ஜாப் ஆஃபரோட தான் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே காட்ட வேண்டும். அதை காட்டினா தான் யூ கேன் கெட் விக்டோரியாஸ் ஸ்பான்சர்ஷிப். அப்படி இல்லாமல் நீங்கள் டஸ்மேனியா போல் ஒரு ஸ்டேட்டுக்கு பண்ணினீங்கன்னு சொன்னால், யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஷோ தெம் ஐ கேன் கெட் அ ஜாப், அதுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி காட்டி நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எடுக்கலாம். எடுத்து வந்ததுக்கு பிறகு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ஜாப்.
சரி, இப்போ நாங்கள் முதல் பார்த்தது போன்ற ஒருவருக்கு இந்த விசா கிடைத்து விட்டது என்று வைத்துக்கொண்டால், அது ரத்து செய்யப்படுவதற்கு அல்லது மீள பெறப்படுவதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா?
ஆமாம், இந்த விசா கிடைத்ததன் பின்பு ஒருவருடைய அந்த விசாக்குரியவர் அவருடைய நடத்தைகள் கிரிமினல் ரெக்கார்டில் அவருடைய பேர் போனாலோ, அல்லது ஆஸ்திரேலியாவின் செக்யூரிட்டிக்கு ஒரு அச்சுறுத்தலான நிலைமையில், அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவருடைய விசா ரத்து செய்யப்படலாம். அது தவிர உங்களுக்கு தெரியும், எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் விசாஸ் தான் இந்த 457, அடுத்தது 482 என்கிற அந்த எம்ப்ளாயர் ஸ்பான்சர் பண்ணி வரக்கூடிய அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசாஸ். அதுக்கு கீழ் அந்த நாமினேட் பண்ணுறவரின் நான் கம்ப்ளையன்ஸ் வந்து அந்த விசா ஹோல்டரில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கும். அதே போன்று இப்பொழுது இந்த விசாவிலும் அப்படித்தான். அவர் ஒரு உதாரணத்துக்கு ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப்பில் வந்திருந்தாருன்னு சொன்னால், அந்த அவரை ஸ்பான்சர் பண்ணுற அந்த ஃபேமிலி மெம்பருடைய நான் கம்ப்ளையன்ஸ் வந்து வில் ஹாவ் அ டெஃபினிட்லி வில் ஹாவ் அ ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். அதனால் அந்த ஸ்பான்சர் பண்ணுறவர்களுடைய நடத்தையும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களிலே இந்த விசா ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன.
சரி, இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விசாவூடாக ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வேறு விசாக்களில் வந்து இருப்பவர்களும் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக எங்களுக்கு வருகின்ற கேள்விகள் எப்படி என்று பார்த்தால், நான் டிப்ளோமா என்னிடம் இருக்கின்றது, நான் கட்டட தொழில் செய்கின்றேன், சமையல் அப்படி தொழிலில் இருக்கின்ற நான் எல்லாம் எப்படி வருவது ஆஸ்திரேலியாவுக்கு, இந்த விசாவுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று கேட்கிறார்கள். அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க?
ஆமாம், இப்பொழுது இந்த சமையல் துறை, இப்போ உதாரணத்துக்கு செஃப் எல்லாம் எடுத்துக்கொண்டால், இப்படி பலவிதமான ஆக்கியூபேஷன்ஸ் இந்த ஆக்கியூபேஷன் லிஸ்ட்லேயே உள்ளன. ஆனால் இங்கே இருக்கும் பிரச்சனை இஷ்யூ என்னவென்று சொன்னால், இவர்கள் வந்து இப்படியான ஒரு விசாவுக்கு வருவதற்கு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை கட்டாயமாக அதனை யூனோ அதுக்குரிய அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு உள்ளே வருபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த குறைஞ்சது இவங்க வந்து இப்போ இங்கே இருக்கிற அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் ஹியர். இப்போ என்னதான் எல்லாரும் அங்கேருந்து இந்த விசாவில் வரலாமென்ற ஒரு நிலைமை காணப்பட்டாலும் கூட, அவர்களுக்கு புரிய வேண்டும் என்னவென்றால், அவங்க வந்து இங்கே இருக்கிற இப்போ ஸ்ரீலா ஒரு ஆஃப் ஷோலேருந்து ஒரு அக்கௌண்டன்ட் வர வேண்டும் என்று சொன்னால், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்கௌண்டன்ட்ஸ் த பாடிக்கு ஹி ஹேஸ் டு அப்ளை ஃபார் அ ஸ்கில் அசஸ்மெண்ட். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஐடி, யூனோ ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் சொசைட்டி ACSக்கு அப்ளை பண்ணி, அவங்க தான் தே வில் வேல்யூ இவர்ட குவாலிஃபிகேஷன், இவர்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்டுக்குள்ளதாண்டு. அது அதே போன்று அவர்களுடைய இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்குது, அதையும் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண வேணும். பண்ணினத்துக்கு பிறகு தே வில் கிவ் அ பாசிட்டிவ் அசஸ்மெண்ட். அதை வச்சு தான் யூ ஸ்டார்ட் த ஹோல் ப்ராசஸ். அப்படி பார்க்கும் பொழுது இந்த செஃப், இவன் மேசனரிஸ், இந்த கார்பென்ட்ரிஸ் எல்லாமே ஆக்கியூபேஷன் லிஸ்ட்டில் வந்தாலும், அந்த தகமைகளை இவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கங்கிறதுல தான் இருக்குது. இங்கே எப்படி ஆகுதுன்னு சொன்னால், அங்கே இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட் எடுக்க இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி அவங்களுக்குரிய பாடியிலே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்கில் அசஸ்மெண்ட் எடுக்க இல்லாமல் போகிற டைமில், தென் தே வோன்ட் பி எலிஜிபிள் ஃபார் தட் விசா.
இப்போ நாங்கள் பேசுகின்ற போது எனக்கு இன்னும் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. இப்போ நீங்கள் சொல்கின்ற ஆங்கில புலமை, இந்த 65 புள்ளிகள் எடுக்க வேண்டும், அசஸ்மெண்ட் செய்ய வேண்டும், இதெல்லாமே வந்து ஸ்கில் மைக்ரேஷன் அதற்குள்ளாக வர விரும்புபவர்களும் இதையே தான் செய்ய வேண்டும் இல்லையா? இப்போது இப்படி ரீஜனல் விசா என்று சொல்லி அறிமுகப்படுத்திவிட்டு அதற்கும் இதே போன்ற நிபந்தனைகளை விதித்தால் இரண்டு விசாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஸ்கில் மைக்ரேஷனில் வருவதற்கும் இதனூடாக வருவதற்கும் இடையில் அப்படி பெரிய வித்தியாசங்கள் என்ன இருக்கின்றன?
இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்கில் அதை பற்றி கேட்கின்றீர்கள். இண்டிபெண்டன்ட் ஸ்கில் அது வந்து தனியே அவர்களுக்கு எந்த விதமான ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் ஸ்டேட் டெரிட்டரி நாமினேஷன் தேவையில்லை. ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் காட்டி அவங்க இங்கே வந்தாங்கன்னா அந்த விசா இஸ் டிஃப்ரெண்ட். சப் கிளாஸ் 180, 190 அப்படியான விசாக்களில் அவங்க அப்ளை பண்ணி வந்தால் தே கேன் லீவ் எனிவியா, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் மெல்பர்ன் எல்லா இடத்துலையும் தே கேன் லீவ். அதுவும் ஸ்கில் மைக்ரேஷனுக்குள்ள தான் வருது, பட் தட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் விசா. ஆனால் இந்த விசா வந்து ஸ்டேட் டெரிட்டரி ஆர் ஃபேமிலி ஸ்பான்சர்ட் ஆர் நாமினேட்டட். அப்படி வரும் பொழுது இங்கே என்ன இதில் சாதகம் என்று சொன்னால், இதுக்கு இந்த மெயின் திங் வந்து இதில் அப்ளிகன்ஸ் வந்து குறைஞ்ச மார்க்ஸ், இப்போ வில் சே 65 points இருக்க வேண்டும், ஆனால் உங்களுக்கு இங்கே சொல்லுவோம் 50 points தான் இருக்குது. ஸோ அப்படியான டைமில் வென் யூ கோ ஃபார் திஸ் கேட்டகரி விசா, ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்னு வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் நாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ தட் ஸ்டேட் வில் கிவ் யூ எக்ஸ்ட்ரா 15 points. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யுவர் பாயிண்ட் சிஸ்டம் வில் கோ அப் டு 65. ஸோ அதுதான் இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட். மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சாலும் நீங்கள் அந்த ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்புக்கு போகக்குள்ள ரீஜனல் யூ கெட் 15 points எக்ஸ்ட்ரா. ஆனால் நீங்கள் 65 points யூ ஆல்ரெடி ஹாவ், but still you are going for this regional visa, then you are going up to nearly 80 points. Then your application vandu, you know, it comes up on the scale and you will be invited quickly. அப்படியான பல சாதகங்கள் இதிலே உள்ளன. ஸோ அதனால தான் மற்றது இன்னொரு பிரச்சனை, இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து சிட்னி மெல்பர்ன் ஸோ பிரிஸ்பர்ன் இந்த சிட்டிஸ் எல்லாம் இட்ஸ் கன்ஜஸ்டட் ஓவர் பாப்புலேட்டட். அதை குறைக்கிறதுக்காக ரீஜனல் ஏரியாஸுக்கு மைக்ரன்ஸாக அனுப்ப வேணும். அதுக்கு கீழ்த்தான் இந்த டாமான்னு சொல்லி ஒரு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க, டெசிக்னேட்டட் ஏரியா மைக்ரேஷன் அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை. அதற்கு கீழே இந்த ரீஜனல் ஏரியாஸுக்கு பின்தங்கிய ஊர்களுக்கு வார மைக்ரன்ஸ் அனுப்பி அங்கே அவங்கள வைக்க வேண்டியது தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் புதிய ஒரு 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 நோக்கம். அதனால தான் இப்படியான இந்த ஸ்கில் சிஸ்டத்துக்கு கீழே நிறைய பாயிண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணுது வார மைக்ரன்ஸ் போயிட்டு ரீஜனல் ஏரியாவில் அட்லீஸ்ட் ஒரு 3 years அவுட் ஆஃப் த 5 years இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சிட்டிஸுக்கு போங்கிறது தான் அதோட மெயின் நோக்கம்.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி, எப்படி என்றால் எங்களிடம் எல்லோரும் கேட்கிறார்கள் எப்படி விண்ணப்பிப்பது எப்படி விண்ணப்பிப்பதுன்னு சொல்லி, அதற்கு சரியான பதில் சொல்லக்கூடியவர் நீங்கள் தான். ஒருவர் தானாகவே விண்ணப்பத்தை தாக்கல் செய்வது இலகுவா அல்லது குடிவரவு முகவரூடாக செய்வது இலகுவா என்றும் அதை எப்படி செய்யலாம் என்றும் மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கள்.
ஆமாம், இதனை ஒருவர் தானாகவே கூட விண்ணப்பிக்கலாம், பட் இது வந்து அந்த ப்ரோசஸ் வந்து ஒரு கம்ப்ளெக்ஸான ப்ரோசஸ். யூனோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் உங்களோட பாயிண்ட்ஸ் டெஸ்ட் அனலைஸ் பண்ணி உங்களோட ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு பார்த்து அதை எப்படி கூட்டலாம் என்று சொல்கிற வழிவகைகளை எல்லாம் இந்த முகவர்கள்டா சொல்லி கொஞ்சம் தே வில் அட்வைஸ். யூனோ உங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட வேணும், அதுக்கு முதல் நீங்கள் அசஸ்மெண்ட் உங்களோட நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கிற ஆக்யூபேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அசஸ்மெண்ட் எடுக்க வேணும். இப்போ அதுவும் ஒரு கம்ப்ளெக்ஸான ப்ரோசஸ். அப்பார்ட் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ப்ரோசஸ், உங்களோட அந்த ப்ரொஃபஷனுக்குரிய பாடியில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு அந்த அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு யூ நீட் டு சப்ளை லோட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட இங்கிலீஷ் ரெக்குவயர்மெண்ட் என்று சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதுவும் அந்த அந்த கரெக்ட் ஃபார்மெட்டில் இருக்க வேணும் எல்லாம், இல்லாட்டி தே வில் இன்ஸ்டன்ட்லி ரிஜெக்ட். ஸோ அதெல்லாம் இந்த மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் லாயர்ஸ் தே வில் நோ பெட்டர். ஸோ அதாலேயும் நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலமாக போனால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல். அசஸ்மெண்ட் பாசிட்டிவாக எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இஓஐக்கு போட வேணும், அதுவும் ஒரு லாங் ப்ராசஸ். அண்ட் தென் யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் அ ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப், அது இன்னொரு ஸ்டேஜ். அதில் இப்படி நிறைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ரோசஸ்ங்கிறதால இஃப் யூ கேன், எஸ் ஆஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் அப்ளை. அப்படி இல்லாட்டி ஒரு மைக்ரேஷன் ஏஜென்ட் மூலமாக போனால் அது சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு, யூனோ அந்த வேலை பழுவை கொஞ்சம் குறைக்கும். பட் ஒன்லி திங், என்ன தான் மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸோ லாயர்ஸோ இதை செஞ்சாலும் ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ண முதலே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கீப் ஹேண்டி, அப்போ தான் யூ வில் ஹாவ் யூனோ அந்த வித் இன் டைம் ஃப்ரேம் யூ கேன் அப்ளை. நீங்களாகவே அப்ளை பண்ண வேணும்னு சொன்னால் யூ கேன் கோ டு தி வெப்சைட் homeaffairs.gov.au, அதுதான் இப்போது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய தற்போதைய வெப்சைட். அதற்கு போய் நீங்களாகவே யூ கேன் அப்ளை, யூ கேன் சி ஆல் த டீட்டெயில்ஸ் அதையா ஸ்கில் செலக்ட் இமி அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி யூ ஹாவ் டு டூ தேட்.
மிக்க நன்றி மரியம். ஆஸ்திரேலியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ரீஜனல் விசா தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.